இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சுவிசேஷத்தை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்தவண்ணம் பவுல் பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான். ஆகவே சுவிசேஷம் என்பது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. தனிப்பட்ட வாழ்க்கையில் சுவிசேஷம் ஒரு மனிதனை பாதிக்காமல் இல்லாதிருக்குமானால் அது மெய்யான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். முக்கியமாக பவுல் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் பலியை குறித்து சொன்ன காரியங்களை பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தில் இங்கே பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார். 24வது வசனத்தில் ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அக்கு முன்பாகும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அம்மையால் இந்த உலக நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழிதப்பு ஏகமாய் கெட்டுப்போனார்கள். எல்லாருமே அழிவுக்கேதுவாகவும் அழிவின் பாதையை நோக்கி ஓடுகிறவர்களாக இந்த உலகத்தில் காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். இவ்விதமான வேளையில் தேவன் தாமே முக்கியமாக 3 காரியங்களை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இங்கு என்ன சொல்லுகிறான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் இலவசமாய். பொதுவாக ரட்சிப்பு என்பது இலவசமானது. இதை நாம் அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இலவசமாய் ஏற்றுக்கொள்ள நாம் முடிவதில்லை. காரணம் என்னவென்றால், ரட்சிப்பு என்பது இலவசம் என்று சொல்லுகிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இலவசமாய் கொடுக்கப்படும்படியான இந்த காரியத்தை பெறுவதற்கு ஒரு தகுதி உண்டு. உள்ளங்கே கேட்கலாம், என்ன தகுதி என்று கேட்டால், அது நான் ஒன்றுமில்லை என்கிற உணர்வுதான் அந்த தகுதியாக இருக்கிறது. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய நீதி கந்தை, என்னுடைய வாழ்க்கையில நான் செய்கிற எல்லா காரியங்களும் பாபம் உள்ளவைகள், குற்றம் உள்ளவைகள். என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு குற்றவாளி. என்னுடைய வாழ்க்கையில நன்மை என்பது எதுவுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நீதி என்பது எதுவுமே இல்லை. ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவானவர் இலவசமாய் நமக்கு இதை கொடுக்கிறார். எவ்விதமாக கொடுக்கிறார்? அவருடைய கிருபையினால். இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ரோமருக்குள்ள நிருபத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை குறித்து எங்கள் சொல்லும்படியான பகுதியை வாசிக்கிறோம். ஏனென்று கேட்டால், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் 20வது வசனத்தில் இப்படி இருக்க, பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையினுடைய எந்த ஒரு காரியமும் நம்ம ரட்சிக்காது. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையான காரியம் என்று சொல்லுகிற எந்த ஒரு காரியமும் நம்மை தேவனுடைய கோபாக்கினை இருந்து நம்மை மீட்காது. விடுவிக்காது, ரட்சிக்காது, விடுதலையாக்காது. இதுதான் நம்முடைய உண்மையான நிலை. ஆகவே இந்த இடத்தில் அவர் சொல்றாரு, அதனால நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவ நீதி என்றால், இந்த உலகத்தில் ஒரு பாவியை இவன் பாவி அல்ல என்று சொல்லக்கூடிய காரியம், அதுதான் நீதிமானாக்கப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. மார்ட்டின் லூத்தர் அவருடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளாக ஒரு பாதிரியாராக கத்தோலிக்க போதகராக இருந்த பொழுது அவர் நற்கிளைகளினால் ரட்சிப்பு என்ற போதனையை பின்பற்றி வந்தவரும் அறிந்தவருமாக இருந்த வேளையில், அவருடைய வாழ்க்கையின் இருதயத்தில் எவ்வளவுதான் நல்லவனாக வாழ பிரயாசப்பட்டாலும் அவருக்குள்ளாக இருந்த பாவ தன்மையை அவர் உணர்ந்த பொழுது அங்கலாய்த்தார். உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் அவருடைய அளவுகளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழும்படியாக பிரயாசப்படும் பொழுது நம்முடைய நீதி எவ்விதமானது கந்த என்பதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நீதியினாலும் ரட்சிக்கப்பட முடியாது என்பதை வேதம் தெளிவா சொல்லுகிறது. இது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த இலவசமான இவை பெறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில நான் ஒன்றுமில்லை என்று வருவது அவசியம். நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஸ்டேஷன்ல போய் நம்ம நிக்கணும்னு சொன்னா கூட, ஒருவேளை நாம் தவறே செய்தவர்களை செய்யாதவர்களாக இருந்தாலும் கூட அது நாம் நிற்கத்தக்க ஒரு ஏற்ற இடமாக நமக்கு காணப்படுவதில்லை. நம் அநேக சமயங்களில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மற்ற இடத்துல போறதை போல போக முடியல. ஏன்னா அந்த இடத்துல குற்றவாளிகளை நியாயம் தீர்க்கும் பிடிக்கும் ஏற்ற ஒரு இடமாக இருக்கிறபடியால் நாம் ஒரு சுதந்திரமான மனதோடு போக முடிவதில்லை. ஒரு கோர்ட்டில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவேளை தவறே செய்தாக இருந்தாலும் கூட அந்த கோர்ட்டில் நாம் நிற்கும் பொழுது, குற்றவாளி கூண்டில் நிற்கும் பொழுது நம்மை அறியாத ஒரு திகிலும் பயமும் நேரிடுகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் தேவாதி தேவனுடைய அந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் குற்றமற்றவர்கள் என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், செய்ய போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் குற்றவாளிகள் அல்ல என்பதற்கான எந்த விதமான தீர்ப்பு வருவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆனா இந்த இடத்துல தேவன் அவ்விதமான நம்மை குற்றவாளிகள் அல்ல என்று சொல்லும்படியான ஒரு காரியத்தை நமக்கு கொண்டு வருகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த பாவங்களை ஆண்டவர் பார்க்காமல் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த அநேக பாவங்களை அவர் தெரியாதவர்னால் அல்ல, ஆனா நம்மை நேசித்ததினால், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டதினால, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்ததினால், நம்முடைய வாழ்க்கையில நம்மை நீதிமானாக்கும்படியாக அவர் அந்த உரிமையை பெற்றவராக நம்மை நீதிமானாக்குகிறார். ஆகவேதான் இந்த ஆயக்காரன் பரிசேயனை குறித்து நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது, லூக்கா 18வது அதிகாரத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம், அந்த மனிதன் அங்கு இலவசமான கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவனுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நாம் அதற்குன்பாக பரிசேயனை பார்க்கிறோம், அவனுடைய வாழ்க்கையில பல காரியங்களை அவன் அந்த இடத்துல சொல்லி, நான் ஆண்டவருடைய ஒத்தாசைக்கு தகுதியானவன் என்பதாக அவன் எண்ணி அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த மனிதன் அந்த இடத்துல நான் ஒன்றுமில்லை என்று வருகிறதை பார்க்கிறோம். பாவியாக என் மேல் கிருபையாயிரும், ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு பாவ தன்மை உள்ளவன், பாவ சுபாவம் உள்ளவன், ஆகவே என் மேல் நீர் கிருபையாயிரும். ஆகவேதான் ஆண்டவர் அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான், இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் குற்றம் இல்லாதவன் என்று தேவனால் சொல்லப்படத்தக்கதாக அந்த தீர்ப்புக்கு உட்பட்ட நிலையில், விடுதலையாக்கப்பட்ட நிலையில் அவன் திரும்பி போனான். ரோமருக்கு நிருபத்தில் இங்கே அவிதமாக பார்க்கணும். இவ்வளவு பெரிதான காரியத்தை, இவ்வளவு பெரிதான ஒரு குற்றமற்றவன் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பை நம்பேரில் வழங்கும்படியாக ஆண்டவர் அங்கு எந்த விதத்திலும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. வேதம் சொல்லுகிறது 24 வசனத்தில், இலவசமாய் அவருடைய கிருபையினால். இங்க ரெண்டு பதத்தை பார்க்கிறோம், இட்ஸ் ஃப்ரீ, முழுக்க முழுக்க இலவசமானது. அதே சமயத்தில் தகுதி இல்லாத நமக்கு காண்பிக்கும்படியான மிகப்பெரிய உன்னத காரியம் ரட்சிப்பு என்பது. நம்முடைய வாழ்க்கையில் இலவசமானது, ஆனா அதற்கு மிகப்பெரிய கிரயம் செலுத்தப்பட்டதுங்க. இந்த உலகத்தில் ரட்சிப்புக்காக செலுத்தப்பட்ட கிரயத்தை போல வேறொரு கிரயம் செலுத்தப்படவே இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களுக்காக எத்தனையோ கிரயத்தை செலுத்துகிறோம். எத்தனையோ பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தியாகம் செய்து கிரயத்தை செலுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லது தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய அன்பான மக்களுக்காக எத்தனையோ காரியங்களை விட்டு கொடுக்கிற கிரயம் செலுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விலை கிரயம் செலுத்தப்பட்டது ரட்சிப்பின் விலை கிரயம் தாங்க. இது இலவசமானது ஆனா மலிவானது அல்ல. இது இலவசமானது ஆனால் இது அற்ப சொற்பமாக தேவன் அங்கு கொடுக்கும்படியாக அவர் இதற்குரிய விலை கிரயத்தை செலுத்தாமல் போனதல்ல. ஆகவேதான் இந்த ரட்சிப்பு என்பது ஒரு அற்பமான காரியம் அல்ல. இந்த ரட்சிப்பு என்பது இலவசமானது ஆனா மிகப்பெரிய ஒரு விலை கிரயத்தை செலுத்தப்பட்டது. ஒரு சமயத்தில் அமெரிக்காவில் அந்த நாட்களில் அடிமை வியாபாரமானது நடைபெற்றது. அநேக மக்கள் தங்களுடைய தோட்டங்களிலும் தங்களுடைய காடுகளிலும் பணி செய்யும்படியாக அடிமைகளை அவர்கள் விலை கொடுத்து வாங்குவதுண்டு. அவிதமான வேளையில் ஒரு வாலிபன் வாட்ட சாட்டமாக திடகாத்திரமாய் காணப்பட்ட ஒரு வாலிபன், அவன் அவிதமாக அங்கே விலை பேசும்படியாக அங்கே நிறுத்தப்பட்ட வேளையில் அவனை பார்க்கும் பொழுது, ஓ இந்த வாலிபன் நன்றாக வேலை செய்யக்கூடியவன், இவன் என்னுடைய தோட்டத்துக்கு ஏற்றவராய் காணப்படுவான் என்று சொல்லி அநேக இவ்விதமான பெரிய பணக்காரர்கள் அவனுக்கு விலைய விலை கிரயம் கொடுத்து வாங்கும்படியாக அங்கு நின்றார்கள். அப்பொழுது ஒவ்வொருவராக பேரம் பேசின பொழுது அந்த விலையானது மிகப்பெரிய ஒரு அளவுக்குள்ளாய் போயிற்று. அநேகர் அவிதமாக போட்டி போட்டு அந்த வாலிபனை எடுக்கும்படியாக பிரயாசப்பட்ட வேளையில சிலர் பாதி பேரத்தில் நின்று விட்டார் என்று கேட்டா அந்த விலை கிரயம் பெரியது. இன்னொரு சிலர் முக்கா அளவுக்கு வந்தாங்க. இன்னொரு சிலர் இன்னும் அதுக்கு மேல தாண்டினார்கள். பெரிய ஒரு போட்டி நடந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த போட்டியில ஒரு மனிதன் யார் எவ்வளவு சொன்னாலும் அதற்கு அடுத்த ஒரு தொகையை சொல்லி இந்த வாலிபனை எடுப்பதில் அவர் தயங்கவே இல்லைங்க. எவ்வளவு பெரிய தொகை சொன்னாலும் அடுத்தது உடனடியாக கூட்டி சேர்த்து அந்த மனிதர் அந்த தொகையை சொன்னார். இந்த வாலிபனுடைய உள்ளத்துல அதிகமான வேதனை. என்ன, ஒரு மிருகத்தை போல, எந்த சுதந்திரம் இல்லாத ஒரு அடிமை போல நின்று கொண்டிருந்த அவனுடைய உள்ளத்துல அந்த மனிதனை குறித்த ஒரு கசப்பான உணர்வு ஏற்பட்டது. ஏன் இந்த மனிதன் ஏன் என்னைக்கு எனக்காக இவ்வளவு ஒரு விலை கிரயம் கொடுத்து வாங்க வேண்டும்? ஒருவேளை அவருடைய தோட்டத்திலே அவருடைய காட்டிலோ அதிகமாக உழைப்பேன் என்பதாக என்னுடைய பலத்தை சார்ந்து இந்த மனிதன் வாங்குகிறாரா? கடைசியாக அதிகமான தொகை செலுத்தி அந்த பணக்கார மனிதன் அந்த வாலிபனை விலை கொடுத்து வாங்கினார். இந்த வாலிபன் தன்னுடைய இருதயத்தில் அதிகமான மனவேதனையோடு அந்த மனிதன் பேரில் அதிகமான கசப்பான உணர்வோடு சென்று கொண்டிருந்த வேளையில் இந்த பணக்காரர் சொன்னார், அவனை பார்த்து, இன்றிலிருந்து நீ விடுதலை பெற்ற மனுஷன், நீ அடிமை அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில நீ விரும்புகிறபடியாக போகலாம். நான் உன்னை விலைக்கிரயம் கொடுத்து இவ்வளவு பெரிய தொகை வாங்கினது எனக்கு நீ அடிமையாக இருக்கும்படியாக அல்ல, உன்னை விடுவிக்கும்படியாகவே நான் இதை செய்தேன் என்று சொன்ன பொழுது அந்த வாலிபனுடைய உள்ளம் ஆழமாக உடைபட்டது. அவனுடைய கண்கள் அவிதமாக தண்ணீர் கண்ணீரினால நிரம்பிற்று. அமையாலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அந்த வாலிபன் என்ன செய்தான் தெரியுங்களா? அவன் எங்கேயுமே போகல, இந்த மனிதனுடைய அன்புக்கு தன்னை அடிமைப்படுத்திக் கொண்டான். அதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு அடிமையாக பணி செய்யும்படியாக அவனுடைய வாழ்க்கையில் நியமிக்கப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டது. ஆனா இப்ப அவன் அப்படி இல்லை, அவன் ஒரு அன்புக்கு அடிமையாய் போனான். அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு உன்னதமான அன்பை வெளிப்படுத்தின இந்த மனிதனுக்காக என்னுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக நான் உழைப்பேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு பலத்தையும் நான் செலவிட்டு உழைப்பேன். அதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்பு இலவசமானது, ரட்சிப்பு மலிவானதல்ல. ரட்சிப்பு அவிதமாக கிருபையினால் கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒன்று. ஆகவே மீட்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த விலை கிரயத்தை உணர்கிற உணர்வை தேவன் கொடுக்காமல் ரட்சிப்பு என்பது இல்லை. இன்றைக்கு மலிவான சுவிசேஷம் போதிக்கப்படுகிறது. இயேசுவின் பாவங்களை மன்னிக்கிறார், இயேசு உன்னுடைய வாழ்க்கையில உன்னை மோட்ச ராஜ்யத்துக்கு கொண்டு செல்கிறார் என்ற பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா ரட்சிப்பு என்பது உன்னை அன்புக்கு அடிமையாக்கும்படியான ஒரு காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீயானவள் ஒரு பரிசேயனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது அவள் செய்த ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இந்த பரிசேயனுடைய வீட்டில் அவள் இயேசு கிறிஸ்து இருந்த பொழுது இந்த பாவியான ஸ்திரீயானவள் இங்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல லாசருவினுடைய சகோதரி மரியாள் அல்ல இவள். ஏனென்று கேட்டா இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவரை அபிஷேகம் பண்ணினவள் மரியாள், மார்த்தாள் மரியாள். ஆனா இங்கு நாம் இவளை குறித்து என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவளை குறித்து சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவளை இங்கு இவ்விதமாய் சித்தரிக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இந்த ஸ்திரீயானவளை குறித்து சொல்லும்படியான காரியம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 36வது வசனத்தில் அவ்விதமாக 37ல் அப்பொழுது ஒரு அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ. இவளுக்கு இங்கே பாவி என்ற ஒரு பொருள், ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அந்த பாவியாக என் மேல் கிருபையாயிரம் என்று சொன்ன அந்த மனுஷனை போல இவளை குறித்து சொல்லப்படுகிறது, பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை கண்டு அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இந்த இடத்துல பரிசேயனாகிய இந்த மனுஷனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து அங்கு வந்த பொழுது அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தகுதியோடு கூட இருப்பதை போன்ற உணர்வோடு செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனா இந்த ஸ்திரீயானவள் அவருடைய பாதத்தை அவிதமாக பரிமள தைலத்தினால அங்கு அவிதமாக கொண்டு வந்து பின்னாக அழுது கொண்டு துடைக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒன்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றான்னா, இங்கே அவளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய வாழ்க்கையில் அவர் அவிதமாக அவளுடைய அன்பை அந்த இடத்துல அங்கு அவர் மெச்சிக்கொள்ளுகிறார். இவளுடைய அந்த பரிசேயன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு செலுத்தல, அவரை ஒரு போதகராக கண்டான். ஆனா அவளை சொல்ல போன அந்த ஸ்திரீயை குறித்து குற்றமாக அவன் பேசுகிறான். ஆனா இந்த ஸ்திரீயானவளை குறித்து இயேசு என்ன சொல்லுகிறார், 43 சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டேனோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தா என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். இங்கு விருந்துக்கு அழைக்கப்பட்ட அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து மெச்சிக்கொள்ளவில்லை. அவளுடைய கண்ணீரை அவர் காண்கிறார், அவளுடைய அன்பை அவர் காண்கிறார், அவளுடைய அந்த பாவத்தை மன்னித்த, பாவத்திலிருந்து கொடுத்த விடுதலையை அவள் விலை மதிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமளம் தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே அம்மையாரிலே ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரில் அன்பு கூறுகிறதை கொண்டு வருகிற காரியம். இலவசமானது ஆனா உன்னை அடிமைப்படுத்துகிறது. எதுக்கு? இயேசுவின் அன்புக்கு உன்னை அடிமைப்படுத்துகிறது. ஆகவே ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இலவசமாக இருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிதான அன்புக்கு அவன் தன்னை அடிமை என்று உட்படுத்திக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு என்னவென்றால் ஆண்டவரை நேசிக்கிற நேசம். ஒருவேளை நம்ம சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா இயேசுவை உன்னால நேசிக்கிறாயா? அவருடைய அந்த அன்புக்கு உன்னை அடிமைப்படுத்திக் கொள்கிற அவிதமான உணர்வோடு நீ வாழுகிறையா? இன்றைக்கு சுவிசேஷமானது தவறான விதங்களில் போதிக்கிற காரியத்தை பார்க்கிறங்க. இயேசுவினுடைய நன்மைகளை மக்கள் விரும்பினார்கள், இயேசுவினுடைய அற்புதங்களை விரும்பினார்கள், அவருடைய உதவியை விரும்பினார்கள். ஆனா அவரில் அன்பு கூறுகிறதை மக்கள் விரும்பவில்லை. பவுல் அதான் சொல்ற, ரோமருக்கள் நிருபம் 8வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? புதிய ஏற்பாட்டில் 217 ஆகவே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசுவோடு மாறாத அன்பினாலே பிணைக்கப்பட்ட ஒரு பிணைப்பு ஏற்படுகிறதுங்க. அவனுடைய வாழ்க்கையில இயேசுவோடு அவனுடைய வாழ்க்கையில இணைத்த ஒரு காரியம் ஏற்படுகிறது. இதைத்தான் பவுல் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். ஆமையால ரட்சிப்பு என்பது இலவசமானது, ஆனா மலிவானது அல்ல. அதற்கு மிகப்பெரிய விலையம் செலுத்தப்பட்டது. தெய்வ குமாரன் இந்த உலகத்தில் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்டு பாடுகளை அனுபவித்து அவர் இந்த உலகத்தில் சம்பாதித்த ரட்சிப்பு இதுங்க. இது மலிவானதல்ல, ரட்சிப்பு மலிவானதல்ல. ரட்சிப்பு இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் சம்பாதிக்க முடியாதது. மிகப்பெரிய செலுத்தப்பட்ட கிரயம் ஏசாயா 53வது அதிகாரத்தில். ஆகவேதான் இந்த தீர்க்கதரிசியானவர் இவ்விதமாக சொல்லுகிறார், ரட்சிப்புக்கு செலுத்தப்பட்ட கிரயம் மிக பெரிதாய் காணப்படுகிறது. ஆனா ரட்சிப்புக்கு செலுத்தப்பட்ட கிரயத்துக்குரிய ரெசிப்ரோக்கல் ரெஸ்பான்ஸ், அது இல்லாம ரட்சிப்பு இல்லைங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நீ சொல்லலாம், ஆனா இயேசுவை நீ நேசிக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல எல்லாவற்றை காட்டிலும் அவரை நேசிக்கிறையா? அதுதாங்க ரட்சிப்பினுடைய முக்கியமான ஒரு அம்சம். இங்கே நாம் பார்க்கிறோம் 53வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். நம்முடைய ஐந்தில நம்முடைய மீதில் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கனை அவர் மேல் வந்தது. ஆகவே ரட்சிப்பு என்பது தேவனுடைய உண்மையான அன்போடு இணைக்கப்பட்டது. தேவனை நேசிக்காமல் உண்மையான ரட்சிப்பு இல்லை. ஒரு சமயத்தில் மேற்கத்திய நாடில் அந்த நாட்களில் மணி என்பது கிடையாது, எல்லாரிடத்திலும் கிளாக் இல்லை. அப்பொழுது இராணுவத்தில் இருந்த ஒரு இராணுவ வீரன் அவன் செய்த தவறு நிமித்தமாக ஒரு மரண தண்டனைக்குட்படுத்தப்பட்டான். அதாவது மரண தண்டனை அண்மையில் விதிக்கப்பட்டது. அப்பொழுது அவனுக்கு அதுவரைக்கு திருமணமாகவில்லை, ஆனால் அவனுக்கு திருமணமாக இருந்த அந்த பெண்ணானவள் அவனை அதிகமாக நேசித்தாள். இவ்விதமாக அங்கே தீர்ப்பானது வழங்கப்பட்டது. இந்த குறிப்பிட்ட நாளில், இந்த வேளையில், ஆலய மணி அடிக்கிற இந்த நேரத்தில் இந்த மனிதனுக்கு அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படும். ஆகவே அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது இந்த பெண்ணானவள், அந்த ஊரில் இருந்த ஆலயம் ஒன்று தான், அந்த நாட்களில் அந்த மேற்கத்திய நாடுகளில் ஒவ்வொரு ஊரிலும் ஆலயம் இருக்கும், ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு மணி இருக்கும், ஆலயத்துக்கு மக்களை அழைக்கும்படியாக அந்த மணியானது துணிக்கும். அந்த ஆலய மணியை அடிக்கும்படியாக அந்த நாளில அந்த வேளையில இந்த மனிதனுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொல்லுகிற காரியமானது எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்ட அந்த நாளில இந்த வாலிபனுக்காக மரண தண்டனை நிறைவேற்றும்படியாக எல்லாருமே எதிர்பார்த்து நின்றிருந்த வேளை, அந்த ஆலய மணியினுடைய அந்த சத்தத்தை கேட்கும்படியாக எல்லாரும் பொறுத்திருந்தார்கள். இந்த இராணுவ வீரனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த வாலிப பெண் ஒன்றை அறிந்திருந்தால், அந்த ஆலய மணியை அடிக்கும்படியான மனிதனுக்கு காது சுத்தமா கேட்க, ஸ்டோன் டெஃபன் சொல்லுவாங்க, அந்த ஆலய மணியை அவர் அங்கு அந்த கயிறை பிடித்து அடித்தாலும் அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய காரியம் என்பவர் இடத்துல கொஞ்சமே நம்ம இல்லை, கம்ப்ளீட் ஸ்டோன் டெஃபன். அந்த நாளில இந்த ஆலய மணியை அடிக்கும்படியாக செக்ஸ்டன் சொல்றாங்க, அந்த இடத்துல போய் நின்ற பொழுது இந்த மனிதன் கயிற்றை இழுத்தான். இவ்விதமாக அவன் எத்தனை முறை அவ்விதமாக இழுத்து அந்த மணியை அடிக்க வேண்டுமோ அவ்விதமாக இழுத்து அடித்து முடித்து விட்டான், முடித்துவிட்டு அவன் போய்விட்டான். ஆனால் ஆலய மணியின் சத்தம் கேட்கவே இல்லை, வெளியே வரவே இல்லை. எல்லாருமாக இந்த வாலிபனுடைய மரண தண்டனை நிறைவேற்றும்படியாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவிதமாக அந்த ராஜாவானவன் அந்த மரண தண்டனைக்கு சகலத்தையும் நியமித்திருந்த வேளையில் ஒரு பெண்ணானவள் ஓடோடி வந்து அவளுடைய இரண்டு கைகளும் நசுக்கப்பட்ட நிலையில் இரத்தமானது பீரிட்டுக் கொண்டிருந்த அவிதமான தோற்றத்தோடு அந்த ராஜாவுக்கு முன்பாக அவள் வந்து விழுந்தாள். அமையாலே நடந்தது என்னவென்றால், அந்த ஆலயத்தினுடைய அந்த மணி ஒழிக்கும்படியான அந்த நடுவில் இருக்கும்படியான அந்த காரியத்தை அவள் அங்கே ஆலய மணியின் மேலாக ஏறிக்கொண்டு தன்னால் ஆன மட்டும் அவள் தன்னுடைய கரங்களினால் அதை பிடித்து ஒவ்வொரு முறையும் அந்த ஆலய மணியானது அந்த நாக்குன்னு சொல்லுவாங்க டாங், அது போய் மோதாதபடிக்கு அவள் அந்த நேரத்தில் தன்னுடைய கைகளினால அந்த ஒலி எழுப்பக்கூடாதபடிக்கு அவள் தடை செய்து அந்த இடத்துல அந்த வேளையில் அவள் தன்னை முழுதுமாக ஏறக்குறைய காய் கை அவள் முற்றுமாக கைகளெல்லாம் நசுங்கி போன நிலையில் அநேக இடங்களில் பல காயங்களோடு கூட அவள் அந்த இடத்துல வந்து விழுந்தாள். அந்த அன்பை பார்த்த அந்த ராஜா இந்த வாலிபனை இவ்வளவாய் நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் இருப்பாளானால் இவள் நிமித்தமாக இந்த இராணுவ வீரனுடைய தப்பை நான் மன்னிக்கிறேன் என்று அறிக்கையிட்டார். அம்மையாலே ஒரு தன்னை திருமணம் செய்யும்படியான ஒரு வாலிபனுக்காக இவ்வளவு பெரிய ஒரு விலைக்கரையும் செலுத்தப்பட்ட அந்த அன்பை விட ஒரு பாவிக்காக அவரை புறக்கணித்த ஒரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த சிலுவையில் அவர்தாமே அதை சகித்தார். நாம் பார்க்கிறோம் அந்த ஏசாய 53:5 நம்முடைய மீதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அவருடைய அன்பை உணராமல் இருக்க முடியாதுங்க. என்ன கேட்டா, அவர் என்னை மீட்டிருக்கிறார், என்னை விடுதலையாக்கியிருக்கிறார். ஆகவேதான் பவுல் சொன்னார் கலாத்தியருக்கெண்ண நிருபத்தில், இங்கு அன்பை குறித்து பேசும் பொழுது கலாத்தியருக்கு நிருபம் 2:20 இங்கே பவுல் விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கலாத்திய 2:20 இயேசுவை அவிதமாக அங்கு அவர் ஏன் பின்பற்றுகிறார் என்று குறித்து சொல்லும் பொழுது கலாத்தியர் 2:20 கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், 1000 பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அம்மையாலே ரட்சிப்பு என்பது தேவனுடைய அன்போடு இணைந்தது. தேவன் தம்முடைய மகத்துவமான இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்த வேளையில் ஆகவேதான் பவுல் தன்னால சொல்ல முடிந்தது. ரோமருக்கும் 8 இவ்விதமாய் பவுல் இந்த அன்பை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த அன்பு இவ்விதமாக அவருடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக வாழக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பை கொண்டதாய் காணப்படுகிறது. ரோமர் கழுதின நிறுவம் 8 பவுல் இவ்விதமாக பேசுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 36 உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு குரலாலே முற்றும் ஜெயங்குள்ளாயிருக்கிறோமே. நெப்போலியன் சொன்னாரு, அதிகாரத்தினால நான் ராஜ்யத்தை சாமதிக்கும்படியாக முயற்சித்தேன், ஆனா கிறிஸ்துவ அன்பினால ராஜ்யத்தை வென்றார். இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு மனிதன் எழும்பி நின்று ஒரு அற்பமான நிலையில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனுடைய போதனை இன்றைக்கு உலகத்தை ஆக்கிரமித்து என்று சொன்னா அது ஒரு சாதாரணமான காரியம் இல்லைங்க. இந்த உலகத்தில் எந்த தேசத்தில் வேணாலும் போய் பாருங்க, இயேசுவை நேசிக்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எந்த தேசத்தில் போய் பாருங்க, இயேசுவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்? இந்த அன்பு அவர்களை அடிமைப்படுத்திவிட்டது. ஆமையாலே அன்பினால ராஜ்யத்தை வென்ற கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அன்பினால ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் பவுல் சொல்றார், எதுவா இருந்தாலும் சரி, மரணம் ஜீவன் தேவ தூதர் எதுவா இருந்தாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆகவே ரட்சிப்பு என்பது உன்னை சிலுவையிலிருந்து மீட்கும்படியான ஒரு தப்பிக்கொள்ளும்படியான தப்பிக்கொள்ளுதல் அல்ல. நிறைய சமயங்களில் நம்ம நினைக்கிறோம் நரகத்திலிருந்து நம்மை மீட்கும்படியான காரியம், உண்மைதான். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு உன்னை அடிமைப்படுத்துகிறது. உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ஒரு மிருகமாக இருந்த மனிதனை மனிதனாக்குகிறது, ஒரு பிரயோஜனமற்ற மனிதனை பிரயோஜனமாக்குகிறது. இந்த உலகத்தில் இயேசுவின் அன்பினால பாதிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையினுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டதனுடைய மகத்துவமான சாட்சியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவில் அவிதமாக வாழ்ந்த மனிதன், ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அமெரிக்க தேசத்தின் பிரசிடென்டாக இருந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் வழிகாட்டி என்ன தெரியுங்களா? அந்த வேதம்தான். இந்த வேதம்தான் அவருடைய அன்பினால ஏவப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு வாழ்க்கை அந்த மக்கள் அவங்களை வெளிப்படுத்தின ஒரு வாழ்க்கையத்தை நம்ம பார்க்கிறோம். அமைய அவனுடைய வாழ்க்கையில உண்மையான ரட்சிப்பு என்பது தேவனுடைய அன்போடு இணைந்தது. உன்னால ஆகவேதான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த பகுதியை பார்த்து நாம் முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல அங்கே பேதுருவை பார்த்து ஒன்றே ஒன்று தான் கேட்கிறார், வேற ஒண்ணுமே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் கேட்ட அதே கேள்வியைத்தான் உன்னிடத்துல என்னிடத்துல அவர் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியின் கடைசி நாளில சீமோனை பார்த்து ஒன்று கேட்கிறார். அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 21:15 அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, சீமோனின் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? அம்மையாலே உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கும்படியான கேள்வி இதுதான். ஆகவே இந்த வேதத்தில் பார்க்கிற எல்லாமே கதாபாத்திரங்கள். வேதத்தில் பார்க்கிற உண்மையான மக்கள் எல்லாருமே அவருடைய வாழ்க்கையில் இந்த அன்புக்கு தங்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள். அதுதான் ரட்சிப்பு. என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நான் சொல்ல முடியும், இந்த அன்புக்கு நான் அடிமை. ஏன்னா இந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் என்னை சந்திக்காமல் இருந்திருப்பாரானால் என்னுடைய வாழ்க்கை அழிந்து போயிருக்கின்றே குறித்து நான் நிச்சயமாக சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கை அழிவுக்கு எதுவாக ஓடிக்கொண்டிருந்த அந்த காலத்தில் தான் இயேசுவின் அன்பு என்னை வாழ்க்கையை மாற்றிற்று. பாவத்தின் அடிமைத்தனம் என்னை மீட்டிற்று. இத்தனை ஆண்டுகளாக என்னை நிலைநிறுத்திற்று. ஆகவே இந்த கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஒருவேளை நான் சில சமயத்தில் நினைக்கிறது உண்டு, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால அநேக மக்கள் மாறாமல் கூட போகலாம், அநேக மக்கள் இந்த ரட்சிப்பை விலை மதிக்காமல் கூட போகலாம். ஆனால் எனக்கு கிடைக்கப்பெற்ற வாக்கியம், என்னை பாவத்திலிருந்து என்னை மீட்டிருக்கிறார், எனக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மையை நான் என்னுடைய இருதயத்தின் சாட்சியாக நானே கொண்டிருக்கிறேன். மற்றவர்களை பார்க்கும்படியாக அல்ல, மற்றவர்களை பார்த்து நான் இயேசுவை பின்பற்றும்படியாக அல்ல, என்னுடைய சொந்த வாழ்க்கையே எனக்கு ஒரு பெரிய சாட்சி. என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே இயேசுனை விடுதலையாக்கியிருக்கிறார் என்பதை குறித்த உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மையான உணர்வு என்னுடைய வாழ்க்கையின் பாவ தன்மையை நான் உணர்ந்ததினால் அறிந்திருக்கிறேன். அநேக சமயங்களை நம்ம நினைக்கிறோம், நம்ம நம்ப நல்லவங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் பெரிய பாவம் செய்யல. அம்மையாலே ஒன்று நான் சொல்றேன், நீ ஆண்டவருக்கு நெருக்கமாய் வரல. நீ ஒளியின் பக்கமாக வரும் பொழுதுதான் உன்னுடைய எல்லா அழுக்குகளை பார்க்க முடியும். நீ இருளில் நின்று கொண்டிருக்கும் பொழுது நீ எவ்வளவு அழுக்கான சட்டை போட்டிருந்தா கூட அது அழுக்கா தெரியாது. ஆகவே நீ ஒளியின் வராதபடிக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ சொல்லுவ, என்னுடைய வாழ்க்கையில நான் பாவம் செய்யாத ஒரு மனிதன், என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வளவு பெரிய ஒரு பாவி இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வளவு மோசமானவன் அல்ல. ஆனா வெளிச்சத்தில் ஆக வரும் பொழுதுதான் உடைய வாழ்க்கையினுடைய கந்தைகளை பார்க்க முடியும். ஒரு சமயத்தில் இது ஒரு உண்மையான நிகழ்வு இல்லை என்றாலும், ஒரு மனிதன் ஆண்டவராக அவன் ரட்சிக்கப்படவில்லை. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், வஸ்திரம் தரித்திராத ஒரு மனிதனைப் போல அந்த மனிதன் கேட்டான், நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர வேண்டும். அவன் அவிதமாக ஆண்டவரிடத்தில் அதிகமாய் கெஞ்சி கேட்ட பொழுது அந்த மனிதனை பரலோக ராஜ்யத்தில் உள்ள விடப்பட்டான். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்த பொழுது அந்த மக்கள் வெண்மையும் தூய்மையுமாக பாவமில்லாதவர்களாய் காணப்பட்ட அவர்கள் மத்தியில் இந்த மனிதன் நிற்க முடியலை, விரும்பலை. என்ன, அவன் அந்த நேரத்தில் தான் அவருடைய தூய்மையும் வெண்மையும் பார்த்த பொழுது, தன்னுடைய அழுக்கான கந்தையை பார்த்த பொழுது அவன் அங்கே நிற்க விரும்பல, முடியல, அவர்களோடு இணைந்து அவன் வாழ முடியல, அவர்களோடு இணைந்து அந்த இடத்துல இருக்க முடியல, அவருடைய சந்தோஷத்தில் அவன் பங்கு பெற முடியவில்லை. பரலோகத்தை விட்டு வேகமாக ஓடி வெளியே வந்தான். ஆண்டவர் பார்த்து கேட்டார், ஏன் பரலோகத்தில் நீ இருக்க விருப்பம் இல்லையா? அந்த மனிதன், அந்த இடத்துல நான் இருக்க முடியாது. அம்மையாலேயனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அன்பு உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை தூய்மைப்படுத்துகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவிதான் அவனுடைய வாழ்க்கையில் உண்மையான சமாதானத்தை பார்க்க முடியும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது ஒரு சிறிய புத்தகத்தை வாசித்தேன், தேவனுடைய அன்பில் எட்டி பார்த்தல் என்ற ஒரு புத்தகம், பீப்பிங் இன்டு த லவ் ஆஃப் காட். எசேக்கியேல் 16 அதிகாரத்தில் ஆண்டவர் பிறந்த ஒரு குழந்தை அங்கு தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிவந்த நிலையில் இரத்தத்தோடும் அந்த கர்ப்பப்பையின் நீரோடும் அழுக்காய் மிதந்து கிடந்திருந்த அந்த குழந்தை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த உலகத்தில் பாவம் என்கிற கடலில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முழுகி போகாதபடிக்கு அமிழ்ந்து போகாதபடிக்கு, அழிந்து போகாதபடிக்கு இயேசு உன்னை நோக்கி பிழைத்திரு என்று சொல்லுகிறார். ஏன்னா அவர் உனக்காக தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். ரட்சிப்பு இலவசமானது. ஆனா இது இந்த உலகத்தில் அன்பு வெளிப்படுத்தக்கூடிய காரியம். ஏங்க, இந்திய தேசத்தில் அந்த நாட்களில் மிஷினரிகள் வந்து உழைத்தார்கள். நேற்றைய தினத்தில் நாங்கள் இரவு பர்மா பல தேசங்களுக்காக ஜெபித்த பொழுது பர்மாவுக்காக ஜெபித்தோம். இந்த பர்மா தேசத்தில் பல எத்தனை ஆண்டுகளானாலும் ஒரு மனிதனை அவர்கள் மறக்க முடியாது. அந்த மனிதனுடைய பெயர் அடோனிராம் ஜட்சன். இந்த மனிதன் அமெரிக்காவில் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் ஆண்டவருடைய அன்பை அவன் கண்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு நான் அறிவிக்க வேண்டும். அப்பொழுது இந்தியாவில் வந்த பொழுது வில்லியம் கேரி சொன்னார், இந்த தேசத்தில் மிஷினரிகளுக்கு இடமில்லை. ஆகவே பிரிட்டிஷ் அந்த அரசாங்கமானது மிஷினரி பணியை ஆதரிக்கவில்லை, துரத்துகிறது என்று சொன்ன நேரத்தில் நான் கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை போய் அறிவிப்பேன் என்ற அவருடைய அந்த அர்ப்பணிப்பை அவரால் மாற்றிக்கொள்ள முடியல. வேற எங்கே நான் போவது எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது பர்மா தேசத்துக்கு அவர் திசை காண்பிக்கப்பட்டார். அந்த நாட்களில் பர்மா தேசம் மிக கடுமையான புத்த மதத்தின் பிடியில காணப்பட்ட பயங்கரமான தேசம். சுவிசேஷத்தினுடைய வாசனை என்பதே கிடையாது. சத்தியம் என்பதற்கான ஒரு இம்மியும் கூட அந்த இடத்துல இல்லாத ஒரு காலங்க. ஆனா இந்த மனிதன் அந்த இடத்துல போய் அவரும் அவர் மனைவியுமாக பட்ட பாடுகளை நாம் விவரிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அவருடைய கால்களை வெயில், கடுமையான வெயில், கால்களை சங்கிலிகளினால கட்டி அவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அங்கு நடத்தி செல்லப்பட்டார். அவர் மொழிபெயர்த்த அந்த பர்ம வேதாகமம், அவருடைய மனைவி ஒவ்வொரு இடத்திலும் ஒரு தலையணை போல அவருக்கு தலையணை எடுத்து செல்லுவதைப் போல அதை ஒரு தலையணையிலே முள்ள மறைத்து அதை அவருக்கு தலையணையாக கொடுப்பதைப் போல அவர்கள் அந்த சிறைச்சாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. ஏனென்று கேட்டால் அநேக மணி நேரங்கள் இந்த பர்ம தேசம் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பாரத்தோடு இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து பல பாடுகள், அந்த செயின் அவருடைய காலில் அங்கே மோதி மோதி கால் அப்படியே ரணமாகிவிட்டது. வெறும் காலில் வெயிலில் நடந்து சென்று இந்த வேதாகமத்தை பாதுகாத்து மொழிபெயர்த்து கொடுத்தார். பர்ம தேசத்தில் இன்றைக்கும் ஜட்சனுடைய அந்த வேதாகமம் சபைகளில் உபயோகப்படுத்துகிறது. பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் இன் பர்மா. அமையால ஏன் இந்த அன்பு, ஏன் மிஷினரிகள் அவிதமாக வர வேண்டிய அவசியம் என்ன? கொல்லிமலையில் அந்த ஜெசிமன் பிராண்ட், ஈவ்லின் பிராண்ட் அவர்களெல்லாம் வர வேண்டிய அவசியம் என்ன? ஜெசிமன் பிராண்ட் மிகப்பெரிய ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஈவ்லின் பிராண்ட் ராஜ அரச குடும்பத்தை பிறந்தவர்கள். ஏங்க அவங்க வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த தேசத்தில் இவ்வளவாக ஆண்ட இன்றைக்கு நம்ம பரவாயில்லைங்க. அன்றைக்கு இந்திய மக்கள் சரியான உடுப்புகள் இல்லை, நாகரிகம் இல்லை. அந்த நாட்களில் யோசனை பண்ணி பாருங்க, கிராமங்கள் எல்லாம் போனா கடுமையான வெயில், தங்குவதற்கு இடம் இல்லை. அவிதமாக ஜெசிமன் பிராண்ட் அநேக சமயங்களில் மாடுகள் கட்டப்பட்ட அந்த விதமான அந்த இடங்களில் அவர்கள் ராத்தங்கி வெள்ள அவிதமான மக்கள் நீங்க போய் பார்ப்பீர்களானால் சில ஒரு சமயத்தில் எங்கேயுமே தங்க இடம் இல்லைங்க. ஒரு மரத்தில் இருந்த ஒரு பெரிய பொந்தில் அவர்கள் தங்க வேண்டியதாயிற்று. காரணம் என்னன்னா இந்த அன்பு அவர்களை நெருக்கியிருக்கு. ரட்சிப்பு என்பது மலிவானதல்ல. ரட்சிப்பு என்பது கொடுக்கப்பட்ட விலை கிரயத்துக்கு அன்பின் பிரதிபலமாக செலுத்தப்படுகிற காரியம். அம்மையாலே ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நேசிக்காமல் இருக்க முடியாது, அவருக்காக வாழாமல் இருக்க முடியாது. ரட்சிப்பு என்பது சுயநலத்துக்குரிய காரியம் அல்ல. ஆகவேதான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அம்மையுடைய வாழ்க்கையில் இந்த அன்புக்கும், ஏன் கேட்டால் இந்த அன்புக்கு உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ஒப்புக் கொடுக்க மனதில்லை என்றார். அபியாலியனுடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்துப்பார். இது மிகப்பெரிய விலைக்கரியம் செலுத்தப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே கிருபையாய் இறங்கும். உன்னுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பை இலவசமாய் கொடுக்கிற ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக் கொடும். உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகுமே ஒழிய மங்கி போகாது. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக்க முடியுமே ஒழிய வீணாய் போகாது. நீ ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ பணம் பொருளை சம்பாதித்து மறித்தால் உன்னுடைய வாழ்க்கை நிலையோடு போய்விடும். ஆனா இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த மக்களுடைய வாழ்க்கை அவர்கள் மறித்தாலும் பேசும். உடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்துப்பா. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அருமையான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பனை நெருக்கியவுகிறது. தகுதியில்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உண்மையான விடுதலை கொடுக்கிற இந்த அன்பு, ரட்சிப்பு என்பது மலிவானதல்ல. அநேகர் ஆண்டவரே தம்முடைய வாழ்க்கையில இயேசு என்னை ரட்சித்தார் என்று சொல்லுகிற காரியம் இருக்கு, ஆனா அவரில் அன்பு கூறுகிற காரியம் எங்கே? ஆவியானவரே நீர் பேசும் இலவசமான இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவின் அன்பை உணர்கிற காரியம். ஆண்டவரே இந்த தேசத்துக்கு எத்தனைய மிஷினரிகள் வந்ததுனால இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே படிப்பறிவு அல்லதோ எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இன்றைக்கு இந்த தேசம் மாத்திரமல்ல உலகமெங்கும் ஒருவேளை மிஷினரி பணி என்பது இல்லாமல் இருந்திருக்குமானால் நிச்சயமாக இந்த உலகம் 500 ஆண்டுகளுக்கு முன்பான பின்பான ஒரு கால நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் வெளிச்சம் மிஷினரிகள் மூலமாக கிறிஸ்துவானவர் பிரதிபலிக்கிற கருவிகளாக நீ செய்தீர் ஆண்டவரே. எந்த தேசத்தை எடுத்தாலும் மிஷினரி பணி கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும்படியான மக்களின் மூலமாக அந்த தேசத்துக்கு படிப்பும் கல்வியும் ஞானமும் மற்ற காரியங்களும் கொடுக்கப்பட்டது. இந்த உலக சரித்திரத்தில் கிறிஸ்துவின் பணி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அநாதையைப் போல ஒரு சிலுவையில் அடிபட்ட ஒரு மனிதனுடைய காரியம் இந்த உலகத்தையே கலக்குகிறதை இன்றைக்கும் பார்க்கிறோம். உலகத்தில் அந்த இயேசுவுக்கு அடிமைகளாக தங்களை ஒப்புக் கொடுக்கிற மக்கள் இன்றைக்கும் அநேகர் எழும்பி வருகிறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலும் அவிதமாக செய்தரலும். பரிசுத்த ஆவியானவரே நீர் கிரியை செய்யும் பேசும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.